அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழ் ஓசை. ஜனவரி மாதம் 24 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் ஒரு வார காலமாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு நிரந்தர சட்டம் தொடர்பான போராட்டம் நிறைவு பெற்றது குறித்த செய்தி.
அவங்களோட உயிருக்கு முன்ன உத்தரவாதம் இல்லாம அவங்க மேல தீவிரவாதிங்கிற முத்திரையை குத்துறாங்க. என்னையும் உட்பட அந்த மாதிரி அவங்க யாருமே எதுவுமே இது பண்ணக்கூடாதுங்க.
இலங்கையில் 8 மாகாண சபைகளில் நிராகரிக்கப்பட்டுள்ள மத்திய அரசின் சிறப்பு அபிவிருத்தி சட்டம் மூலம் குறித்த செய்தி.
அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலே பிராந்தியங்களுக்கான முழுமையான அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும். அந்த அதிகாரங்கள் வழங்கப்பட்ட அதிகாரங்கள் எந்த விதத்திலும் எடுக்க முடியாதபடியான ஏற்பாடுகள் இருக்க வேண்டும்
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மரியம் மைக்கேல் மற்றும் தங்கவேல்.
ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் புதிதாக 2500 வீடுகளை கட்டுகின்ற திட்டத்திற்கு இஸ்ரேல் அனுமதி வழங்கியிருக்கிறது. தானும் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவும் இந்த திட்டத்திற்கு ஆதரவு வழங்கியுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் அவிக்டோர் லியோபெர்மன் கூறியிருக்கிறார். மேற்கு கரையில் உள்ள பெரிய குடியிருப்பு தொகுதிகள் அமைந்திருக்கும் இடத்திற்குள் இந்த புதிய வீடுகளில் பெரும்பாலானவை கட்டப்பட இருப்பதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற 4 நாட்களுக்கு பிறகு இந்த தீர்மானம் வந்துள்ளது.
ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து ஐக்கிய ராஜ்யம் விலகுவதற்கான நடைமுறைகளை தொடங்குவது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பொருந்துகிற அளவிலான சட்டத்தை சில நாட்களில் பிரிட்டிஷ் அரசு அறிமுகப்படுத்த உள்ளது. மார்ச் மாதத்தின் இறுதியில் பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறுவதற்கான நடைமுறைகளை தொடங்குவதற்கான அரசின் திட்டத்தை இந்த புதிய சட்டம் தாமதப்படுத்தாது என்று பிரெக்சிட் எனப்படும் பிரிட்டன் ஐரோப்பாவிலிருந்து விலகும் வழிமுறையை மேற்பார்வை செய்கின்ற அமைச்சர் டேவிட் டேவிஸ் கூறியிருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறுவதற்கு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் மக்கள் வாக்களித்ததை முறியடிப்பதற்கு இந்த சட்டத்தை யாரும் ஒரு கருவியாக பயன்படுத்த மாட்டார்கள் என்று நம்புவதாக அவர் தெரிவித்திருக்கிறார்.
சிரியாவில் பலவீனமான ஒரு போர் நிறுத்தத்தை கண்காணிப்பதற்கு ஒரு பொறிமுறையை உருவாக்க ரஷ்யா, ஈரான், துருக்கி ஆகிய நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளன. கிர்கிஸ்தானில் 2 நாட்கள் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தைகளின் முடிவில் அவர்கள் ஒரு கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். ஐநாவிற்கு விண்ணப்பம் அனுப்பியுள்ளோம். இந்த போர் நிறுத்த பொறிமுறைக்கு கையெழுத்து இட்டு ஐநா வழங்கினால் நாங்கள் ஒப்புக்கொள்வோம் என்று கிளர்ச்சியாளர்கள் ஒருவர் கூறியுள்ளார்.
Now we are skeptical because we are waiting an answer for our announcement.
6 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற இந்த மோதலுக்கு ராணுவ தீர்வு கிடையாது என்று சிரியா அரசு மற்றும் கிளர்ச்சி குழுக்களுக்கு இடையே நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைக்கு உதவியோர் கூறியுள்ளனர்.
தென்சீன கடலில் உள்ள சர்வதேச கடல் பரப்புகளை அமெரிக்கா பாதுகாக்கும் என்று அதிபர் டிரம்பின் நிர்வாகம் உறுதிமொழி எடுத்திருப்பதைத் தொடர்ந்து அந்த தென்சீன கடல் மீது தான் கோரும் உரிமைகளை விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என்று சீனா தெரிவித்திருக்கிறது. தென்சீன கடலில் உள்ள தீவுகள் மீதும் அதனை சுற்றிய பகுதிகளிலும் தாங்கள் மறுக்க முடியாத இறையாண்மையை கொண்டிருப்பதாகவும் தன்னுடைய உரிமைகளையும் நலன்களை பாதுகாத்துக் கொள்வதில் உறுதியுடன் இருப்பதாகவும் சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் கூறியிருக்கிறார்.
பிரிட்டிஷ் தொலைத்தொடர்பு நிறுவன பிடியில் நடைபெற்ற கணக்கு மோசடி தொடர்பாக அந்நிறுவனத்தின் ஐரோப்பிய பிரிவு தலைவர் கொராடோ சயோலா பதவி விலகுவதாக பிபிசி அறிய வந்துள்ளது. பிடி இத்தாலி நிறுவனத்தின் கணக்கில் நிகழ்ந்த சுமார் 700 மில்லியன் டாலர் மோசடியால் தன்னுடைய வேலையை இழக்கும் மூத்த தலைமை செயல அதிகாரி சயோலா ஆவார். இந்த நிறுவனத்தை பற்றி பக்கசார்பற்ற முறையில் நடைபெற்ற ஒரு ஆய்வில் பல ஆண்டுகளாக அதனுடைய வருவாய் அதிகரித்து காட்டப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது.
இலங்கையில் போரின் போதும் அதற்கு பிறகும் கொல்லப்பட்ட அல்லது காணாமல் போன ஊடகவியலாளர்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை தாங்கள் இழந்துவிட்டதாக இலங்கை மனித உரிமை ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். ஊடகவியலாளர்கள் மீதான வன்முறை தொடர்பாக கண்டனம் தெரிவித்து நடந்த பல போராட்டங்களின் போது நடவடிக்கை எடுப்பதாக அரசு அளித்த உறுதிமொழியை மீறிவிட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். கடந்த ஒரு வார காலமாக ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் இன்று வீடு திரும்பினார்கள். போராட்டத்தின் இறுதி நிமிடங்கள் குறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் நடத்தப்பட்ட தொடர் போராட்டங்களில் எஞ்சியிருந்தவர்கள் இன்று வீடு திரும்பினார்கள். நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை தங்களது போராட்டத்தை தொடர தாங்கள் எண்ணியதாக இன்று வீடு திரும்பியவர்களில் ஒருவர் கூறினார்.
உட்கார்ந்திருந்த காரணம் என்னன்னா, நேற்று வந்து அவசர சட்டத்தை பத்தி தான் இது பண்ணாங்க. இன்னைக்கு வந்து நிரந்தர சட்டம் எல்லாமே ஆன்லைன்ல வந்திருந்தது. அந்த நிரந்தர சட்டம் இன்னும் வந்து ஜனாதிபதி கையெழுத்து போடுறதுக்கு ஒரு நாளும் இல்லை ஒரு வாரமும் ஒரு மாசமும் ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆகிற வரைக்கும் எனக்கு நிரந்தர சட்டம் வேணும் அப்படிங்கிறதுக்காக உட்கார்ந்துருந்தோம். சரிங்களா, அந்த விஷயம் அவங்க என்ன தெளிவாக சொல்லிட்டாங்கன்னா, அந்த விஷயத்துக்கு இப்போ கொஞ்சம் இவ்வளோ நாள் இது பண்ணோம், இவ்வளவு நாளா பண்ணோம், உங்களுக்கு ஒரு மாசத்துல அந்த ஜனாதிபதி கையெழுத்து ஆளுநரே பண்ணிருக்காங்க. எல்லாருமே ஆளுநரோட இருக்கிறதுனால எல்லாருமே வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அந்த வாக்குறுதி திருப்பி இதாக கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் உட்கார்ந்துட்டு இருந்தோம்
என்றார் சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் இன்று செவ்வாய்க்கிழமை வரை போராட்டத்தில் ஈடுபட்டு வீடு திரும்பிய ராஜேந்திரன். மிஞ்சியிருந்த போராட்டக்காரர்களிடம் இன்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட சில சமூக சேவகர்கள் கூறும்போது, எஞ்சியிருந்த இவர்களில் பெரும்பாலானவர்கள் வெளியூர்களிலிருந்து சென்னைக்கு வந்திருந்தவர்கள் என குறிப்பிட்டார்கள். மேலும் அவர்களில் சிலர் தென் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும், ஊர் திரும்பக்கூட பணம் இல்லாமல் அவர்கள் தவித்ததாகவும் தெரிவித்தார்கள். இந்த மிஞ்சியிருந்த போராட்டக்காரர்கள் பேருந்து நிலையம் செல்வதற்கு சென்னை காவல்துறையினர் சிறப்பு பேருந்து வசதிகளை ஏற்பாடு செய்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னதாக ஜல்லிக்கட்டுக்கான அவசர சட்டம் ஒன்றை தமிழக அரசு ஏற்படுத்திய பிறகு, ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராடிய ஒரு தரப்பினர் இது தங்களது போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என கூறி தாங்கள் இனி போராட்டத்தை கைவிடப் போவதாக அறிவித்தார்கள். இதனை எதிர்த்த மற்றொரு தரப்பு போராட்டக்காரர்கள் தமிழக அரசு எடுத்துள்ள நடவடிக்கையை ஏற்று இப்போராட்டத்தை கைவிட முடியாது என கூறினார்கள். நிரந்தரமான தீர்வு வேண்டும் என கூறி கோஷங்களை எழுப்பிய அந்த பிரிவினர் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள விவேகானந்தர் இல்லம் முன்பாக போராடி வந்தார்கள். இந்நிலையில் அவர்களை அப்புறப்படுத்த முயற்சிகளை மேற்கொண்ட தமிழக காவல்துறையினர் நேற்று திங்கட்கிழமை விடியற்காலை வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டார்கள். அப்போது போராட்டக்காரர்கள் அனைவரும் கடற்கரையில் கடலோரமாக சென்று அமர்ந்து கொண்டு போராட்டங்களை தொடர்ந்தனர்.
ஜெயக்குமார் வழங்கிய தொகுப்பு அது. அடுத்ததாக, ஜல்லிக்கட்டு நடத்த நிரந்தர சட்டம் கோரி சென்னையில் போராடியவர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்திய காவல்துறையினர் முற்பட்ட போது வெடித்த வன்முறைக்கு அரசின் கவனக்குறைவுதான் காரணம் என்கிறார் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி ஹரிபரந்தாமன். அவர் பிபிசி தமிழுக்கு அளித்த பேட்டி.
நம்முடைய முதல்வர் போராட்டத்தின் விளைவாக போராட்டம் மிகப்பெரிய அளவுல ஒவ்வொரு நாளும் அதிகபட்சமாக போற அளவுல அவர் இங்கிருந்து டெல்லிக்கு போறாரு. மத்திய அரசினுடைய முன் அனுமதி பெற்றுதான் ஒரு அவசர சட்டம் போட முடியும். இப்ப அசம்பிளி வந்து நடைமுறையில இல்ல, எந்த அவசர சட்டம் போறதுனாலும் இது பொதுப்பட்டியல் இருக்கக்கூடிய ஒரு சட்டத்துல திருத்தம் வரணும் அப்படின்னு சொன்னா முன் அனுமதி வேணும் மத்திய அரசு கிட்ட. அதனால அனுமதி வாங்குறாரு. அங்க வந்து திருத்தங்கள் அந்த அதை வந்து வாங்கிட்டு இங்க வந்து 21ஆம் தேதி இன்னைக்கு அவசர சட்டம் போடுறாங்க. அது வரைக்கும் நிலைமை ஒண்ணுமே இல்லை. அந்த அவசர சட்டம் போட்டதாக செய்தி வருது. அந்த அவசர சட்டம் தொலைக்காட்சிக்கோ அல்லது பத்திரிகைக்கோ கொடுக்கப்படல. அதை ஏன் அப்படின்றதுதான் இன்னைக்கு ஒரு என்ன கேட்டீங்கலாம் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க $1 பில்லியன் கொஸ்டின்றதுதான், ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு தெரியல. அதாவது சமூக வலைதளங்கள்லயும் பத்திரிகைகள்லயும் அது வருது, ஏன் அவசர சட்டம், ஏன் இதை வந்து ரகசியமா வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அரசு வந்து இதை ஒரு டிரான்ஸ்பரண்டா வெளிப்படைத்தன்மை இல்லாம ரகசியமா வச்சாங்க பாருங்க, அதுதான் வந்து பிரச்சனையினுடைய ஆரம்பமாக நான் கருதுகிறேன்.
போராட்டக்காரங்களுக்கு ஒரு புரியாத ஒரு நிலையில அவங்கள வந்து கையாண்ட விதம் அப்படின்றது எந்த விதத்துல இருந்தது?
காவலர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அரசு சொல்வதை கேட்கணும், அதான் அவங்க வேலை. முன்னாடி வந்து அரசு வந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவான அனுசரணையான நிலை இருக்கு. 21க்கு அப்புறம் அவங்க நிலை மாறுது. அந்த நிலை மாறும்போது மேல இருந்து என்ன உத்தரவு வருதோ அவங்க கீழ் பண்ணியாகணும். நீங்க இன்னைக்கு அந்த கூட்டத்தை கலைங்க, இன்னைக்கு பெண்களை அப்புறப்படுத்துங்கன்னு மேல உத்தரவு வந்தா பெண்களையும் குழந்தைகளையும் அப்புறப்படுத்துவாங்க. அப்புறம் போலீஸ் வந்து என்ன ஆகும், அவங்க வந்து இப்ப அப்புறப்படுத்துறது அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணோம்னா அவங்க சிலதை ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுவாங்க, அவங்க கொளுத்துவாங்க, இதை பண்ணுவாங்க. ஏன்னா அடிக்கிறத நியாயப்படுத்தணுமே, அடிக்கிறதை நியாயப்படுத்துவதற்கான ஒரு கிரவுண்ட் தயார் பண்றாங்க அப்படின்றது என் கருத்து.
முன்னாள் நீதிபதி ஹரிபரந்தாமன். சென்னையில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது போராட்டக்காரர்கள் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியதற்கு மக்கள் நலக்கூட்டணி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அக்கூட்டணியின் தலைவர்களில் ஒருவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளருமான ஜி ராமகிருஷ்ணனிடம் கேட்டார் தங்கவேல்.
ஒரு 6 நாட்களாக இளைஞர்களும் மாணவர்களும் சாதி கடந்து மதம் கடந்து அமைதியாக போராட்டம் நடத்தினார்கள். மாநில அரசு அவசர சட்டம் பிறப்பித்தது, சட்டமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப் போவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தது. இத்தகைய சூழலில் நேற்று அதிகாலை 5 மணிக்கு ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டுக்காக போராடக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் மீது திடீரென்று அவர்கள் போராட்டத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று காவல்துறையை தாக்குதல் தொடுத்தார்கள். இது உண்மையா கண்டிக்கத்தக்கது. அவர்கள் சென்னையில் உள்ள மெரினா கடற்கரை உள்ள போராடுபவர்கள் மீது காவல்துறையை தாக்குகிற போது ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம் அவகாசம் கொடுங்க, நாங்க வந்து அவசர சட்டத்தை பார்த்துட்டு சொல்றோம்னு சொன்னாங்க. அதை கூட கேட்காம கடுமையான தாக்குதல், தமிழ்நாடு முழுவதும் சொல்லப்போன பல இடங்கள்ல வந்து காவல்துறை சார்ந்தவர்களே வாகனங்களை மற்றதை தீ வச்சு கொளுத்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய அத்துமீறல் காட்டு முன்னாடி தாக்குதலை நியாயப்படுத்துறதுக்காக அவங்களே எடுத்துக்க பல கிளிப்பிங்ஸ் வீடியோ எல்லாம் வந்திருக்கு.
காவல்துறை சொல்றது வந்து சமூக விரோத சக்திகள் வந்து இந்த கூட்டத்தில் வந்து ஊடுருவி விட்டதாக சொல்றாங்க.
அதாவது வீடியோ வந்து நீங்களோ நானோ காவல்துறையோ உருவாக்குறது இல்ல, அது வந்து ஒரு லேமன் சொல்றது இல்ல. வீடியோ ஒரு காக்கி யூனிஃபார்ம்ல இருக்கிற ஒருத்தர் ஒரு தீப்பந்தத்து கொண்டு போய் ஆட்டோவுக்கு தீ வைக்கிறது ஓடிட்டு இருக்கு. அது சிபிஎம் எடுத்த போட்டோ இல்ல, ஒரு சேட்டலைட் சேனலுடைய கிளிப்பிங்ஸ். அதே மாதிரி பலது வந்து இருக்கு. அதுக்கு பிற்பாடு அவங்க வந்து எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா அவங்க பல இடங்கள்ல நடத்தின கொடூரமான தாக்குதலை நியாயப்படுத்துறதுக்காக சமூக விரோதிகள் அப்படி தட்டி கழிக்க தப்பிக்கிறது முயற்சி பண்ணாங்களுடைய காவல்துறை சார்ந்தவர்களே பல இடங்கள்ல எப்படி அவங்க வந்து ஆட்டோவுக்கு தீ வச்சாங்க, வாகனங்களுக்கு தீ வச்சாங்க, எப்படி அடிச்சாங்கன்றது பூரா வந்து சேட்டலைட் சேனல்ல இது வந்திருக்கு. இன்னைக்கு கூட நாங்க பத்திரிகை கொடுத்துல போட்டு காட்டணும். ஆகவே நேற்று தமிழ்நாடு பூரா அந்த வன்முறை உருவானதுக்கு மாநில அரசு காவல்துறை தான் பொறுப்பை ஒழி வேற யாரும் இல்ல.
இப்ப என்ன உங்களுடைய கோரிக்கை என்ன?
கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்யணும், அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் வாங்கணும், இனியும் கைது செய்யக்கூடாது. இன்னைக்கும் கைது பண்ணிட்டு இருக்காங்க, அந்த கைது நடவடிக்கை தடுத்து நிறுத்தணும். 28ஆம் தேதி 3 மதுரை கோவை சென்னையில 3 மாநகரங்கள்ல கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கிறோம்.
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன். தொடர்வது இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் 8 மாகாண சபைகளில் நிராகரிக்கப்பட்டுள்ள மத்திய அரசின் சர்ச்சைக்குரிய சிறப்பு அபிவிருத்தி சட்டம் மூலம் 9வது மாகாண சபையான கிழக்கு மாகாண சபையில் இன்று செவ்வாய்க்கிழமை முதலமைச்சரால் முன்வைக்கப்பட்ட போதிலும் விவாதமின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாகாண விவசாயம் மற்றும் கால்நடை அபிவிருத்தி அமைச்சர் கே துரைராஜ சிங்கத்தை தொடர்பு கொண்டு கேட்டார் எமது செய்தியாளர் ஆர் உதயகுமார்.
முதலமைச்சர் அந்த சட்ட மூலத்தை முன்வைத்தார். அது சம்பந்தமாக அவர் கருத்துரை கேட்டு பிரதம மந்திரி அவர்கள் இந்த சட்டம் மூலம் தொடர்பான திருத்தங்களை செய்வதாக குறிப்பிட்டுள்ள அந்த விடயத்தை அவர் மேற்கோள் காட்டி இத்தகைய ஒரு நிலைமை இருப்பதனாலும் எங்களுடைய மாகாண சபையினுடைய அதிகாரங்களை பறிக்கக்கூடிய எந்த விதமான சட்ட மூலத்துக்கும் நாங்கள் ஆதரவு வழங்க மாட்டோம் என்கின்ற அந்த விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டி பிரதம அமைச்சருடைய அந்த திருத்தங்கள் அரும்பரையிலே மறுபரிசீலனை செய்வதற்காக ஒத்தி போட்டுவைக்கின்றோம். பிரதம அமைச்சருடைய அந்த திருத்தங்கள் வந்ததற்கு பிறகு இது சம்பந்தமாக நாங்கள் ஆராயலாம் என்ற முகவுரையோடு இன்று அந்த விடயம் ஒத்தி போடப்பட்டிருக்கிறது.
திருத்தங்கள் என்று உங்களால் எதிர்பார்க்கப்படுவது என்ன?
நாங்கள் முழுதாகவே அதை நிராகரித்திருக்கின்ற பொழுது அதில் திருத்தம் என்று இருக்க தேவையில்லை, ஒன்று தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய நிலப்பாடு.
திருத்தங்களுடன் முன்வைக்கப்பட்டால் பரிசீலிக்கப்படும் என்று இன்று சபையில் முதலமைச்சர் கூறியிருக்கின்றாரே.
இப்போதைக்கு அவர் அப்படித்தான் கூறியிருக்கின்றார். அதற்காக நாங்கள் திருத்தம் வந்த பிறகு அந்த திருத்தத்தை கொண்டு செய்வோம் என்கின்ற அர்த்தம் அதிலே தோணிக்கவில்லை. இதை பற்றி எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். அரசியலமைப்பு சட்டம் ஒன்று ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலே பிராந்தியங்களுக்கான முழுமையான அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும். அந்த அதிகாரங்கள் வழங்கப்பட்ட அதிகாரங்கள் எந்த விதத்திலும் எடுக்க முடியாதபடியான ஏற்பாடுகள் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது அதிகாரங்களை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய விதத்திலான இவ்வாறான சட்டங்களை அதற்கு முன்னதாகவே நிறைவேற்றுவது என்பது இந்த அதிகார பரவலாக்கல் விடயத்தினுடைய தாற்பரியத்தை குறைவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு பிறகு ஏதோ கொடுப்பது என்கின்ற அந்த நடவடிக்கை தான் இதன் மூலம் எய்தப்படும். ஆகவே எந்த விதத்திலும் இந்த அரசியலமைப்பு சட்டம் ஒன்று உருவாக்கப்படுகின்ற இந்த வேளையிலே இவ்வாறான நடவடிக்கைகள் முற்றும் முழுதாக தேவையற்றவை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு
என்றார் கிழக்கு மாகாண அமைச்சர் கே துரைராஜசிங்கம்.
நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் கொலை வழக்கு தொடர்பான ஒரு தொகுப்பு.
நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் கொலை சம்பந்தமாக கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் என்று கூறப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தீர்மானித்துள்ளதாக சட்டமா அதிபர் உச்சநீதிமன்றத்துக்கு அறிவித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தன்னை விடுதலை செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனு இன்று அழைக்கப்பட்ட போதே அரசு தரப்பின் வழக்கறிஞர் இதனை தெரிவித்தார். நீதிமன்றத்தில் கருத்துக்களை தெரிவித்த அரசு தரப்பின் வழக்கறிஞர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் உத்தரவுக்கு அமையவே நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சாந்தன் எனும் நபர் இந்த கொலையை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்த அரசு தரப்பின் வழக்கறிஞர் இது சம்பந்தமாக சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உட்பட சில நபர்களுக்கு எதிராக மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தீர்மானித்துள்ளதாக அறிவித்தார். கருத்துக்களை ஆராய்ந்த நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட மனுவை முன்கொண்டு விசாரணை செய்வதற்கு அனுமதி வழங்கியது. மனு மீதான விசாரணை எதிர்வரும் மே மாதம் 30ஆம் தேதி நடைபெற்றது. நடைபெறவுள்ளது.
நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.